காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம்பா, நான் வாழ என்னுள்ளம்பா.
தந்தை மகன் தூயாவியாரி பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு மற்றும் உறுதிப்பூசல் என்கிற அருளடையாள மொழியாக நாம் ஒவ்வொருவருமே ஆவியானவரை, ஆவியானுடைய வல்லமையை, அவருடைய கனிகளால், வரங்களால், கொடைகளால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். இன்று நச்சிதி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை குறித்து ஆவியால் இயக்கப்பட்டு பெருவகை அடைந்தார் என்று நாம் வாசிக்க இருக்கின்றோம். அவர் அவ்வாறு ஆவியால் இயக்கப்படுவதற்கு காரணம் சீடர்களுடைய செயல்பாடு. இதை இன்றைய நச்சிதி வாசகத்தினுடைய முந்தைய பகுதியிலே நாம் வாசிக்க வேண்டும். அதை வாசிக்கின்ற பொழுது இதற்கான ஒரு தெளிவான விளக்கம், புரிதல் நமக்கு கிடைக்கின்றது. சீடர்கள் அவர்கள் ஒரு சாமானியர்கள், மிகப்பெரிய படிப்பை அவர்கள் படித்தவர்கள் அல்ல. ஆனால் ஆவியானவர் தங்களுக்குள் செயலாற்ற அவர்கள் அனுமதித்தார்கள். திறந்த இதயத்தினை கொண்டவர்களாக இயேசுவினுடைய சீடர்கள் இருந்தார்கள். ஆகவே அன்பிற்குரியவர்களே, சீடர்களுடைய மனநிலையை இன்றைய நாளில் நீங்களும் நானும் கொண்டிருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவால் நாம் ஒவ்வொருவரும் பேர்வகை அடைய வேண்டுமெனில், பூரிப்பு அடைய வேண்டுமெனில், ஆவியானவரை நம்முள் செயலாற்ற நாம் அனுமதிக்க வேண்டும். ஆகவே இந்த திருப்பலியில் நாம் பெற்றுக்கொண்ட ஆவியானவருடைய வல்லமையை, அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் இயக்குவதற்கு, அதை செயல்படுத்துவதற்கு தேவையான ஆற்றலையும் அருள்வரங்களையும் வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையால் பாவங்கள் பல செய்தேன்.
அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா,
எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். எங்கள் துன்பத்தில் உமது பரிவிரக்கத்தினது உதவியை தந்தருள வேண்டுகின்றோ. வரவிருக்கும் உம் திருமகனுடன் இருப்பால் நாங்கள் ஆறுதல் பெற்று எங்களை தொற்றிக் கொண்டிருக்கும் பழைய பழக்க வழக்கங்களால் மீண்டும் பாதிக்கப்படாமல் இருப்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 1-10. ஆண்டவருக்குரிய அந்நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓனாய் செம்மறியாட்டுக்குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால் குடி மறந்த பிள்ளை கட்டுவீரியன் வலையுனுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்யார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாய் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. என்னுயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான இயேசு. என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே உம்மை துதிப்பே. என்னுயிரான உயிரான இயேசு.
இன்னுயிரோடு கலந்தி இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். Alleluia, 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 Alleluia. இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார், தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 21-24 வரை. இயேசு தூய் ஆவியால் பேர்வகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர், ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய மூன்றாவது நாளில் ஆண்டவருடைய இறை வார்த்தையை நீங்கள் வாஞ்சையோடு கேட்பதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக பல்வேறு விதமான தயாரிப்புகளை நீங்கள் மேற்கொண்டு வருகிறீர்கள். வெளி அடையாளங்கள் தொடர்பான பல்வேறு விதமான தயாரிப்புகள், புது உடைகளை எப்பொழுது வாங்க வேண்டும், எப்படிப்பட்ட விதத்தில் நாம் உடைகளை வாங்க வேண்டும், நம்முடைய வீடுகளை எப்படி நாம் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று பல்வேறு விதமான தயாரிப்புகளை நாம் மேற்கொள்வோம். அந்த வெளி அடையாளங்கள் தயாரிப்புகள் நமக்கு நிச்சயம் தேவை. ஆனால் அதைவிட நம்முடைய உள்ளத்தை நாம் எந்த விதத்தில் தயாரிக்க வேண்டும் என்பதை இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். நற்செய்தியினுடைய தொடக்கத்தில் ரொம்ப அழகாக இயேசுவனுடைய அந்த உணர்வுகளை நற்செய்தியாளர் பிரதிபலிக்கிறார். அந்த நற்செய்தியின் தொடக்கத்தில் பார்த்தோம்னா, இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து. இப்படி இயேசு தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள் நற்செய்திகளில் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் சொற்பமான இடங்களாகத்தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இன்றைக்கு இந்த நற்செய்தியின் தொடக்கத்தில் நாம் வாசிக்கிட்ட அந்த இறை வார்த்தை தூய ஆவியால் பேர்வகை அடைந்து. ஏன் இயேசு தூய ஆவியால் பேர்வகை அடையணும், இதற்கான காரணம் என்ன, இதை நாம் இதற்கான பின்புலத்தை நாம் வந்து ஆராய வேண்டும். இன்றைய அந்த நற்செய்தி வார்த்தையை நாம் வந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நற்செய்தியினுடைய முந்தைய பகுதிகள் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் வரக்கூடிய அந்த பகுதிகளை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே 72 பேர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியமிக்கிறார். அவங்கள நியமித்து என்ன செய்கிறார் அப்படின்னா, பணிவாழ்வுக்கு அவர் வந்து அனுப்புகிறார். ஓநாய்களிடையே ஆற்றுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு வந்து குணப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை, பேய்களை ஓட்டக்கூடிய அந்த அதிகாரத்தை, வல்ல செயலாம் செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை வந்து கொடுக்கிறார். இவங்க என்ன செய்கிறாங்க, வீடு வீடாக போகிறாங்க, ஊர் ஊராக போகிறாங்க, நற்செய்தியை அறிவிக்கிறாங்க, பல்வேறு விதமான வல்ல செயல்களை வந்து அவர்கள் வந்து செய்கிறாங்க. மீண்டுமாக இயேசுவிடம் திரும்பி வருகிறார்கள். அப்படி திரும்பி வந்த உடனே அங்கு சீடர்கள்லாம் ரொம்ப சொல்கிறாங்க, எங்களால் பேய்களை ஓட்ட முடிந்தது, தீய சக்திகளை எங்களால் வந்து விரட்ட முடிந்தது என்று சொல்லி அங்கு தங்களுடைய பணி வாழ்வை குறித்து அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இயேசுவினிடத்தில் பகிர்ந்து கொள்ளுறாங்க. இது இயேசுவுக்கு என்ன அப்படின்னா, ஒரு விதமான உள்ளத்தில் மகிழ்ச்சியை பூரிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது சீடர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கு ஆவியின் வல்லமை அவர்களுக்கு வந்து கொடுக்கிறாரு. ஆவியின் வல்லமை அவர்களுக்கு வந்து கொடுத்த உடனே அந்த வல்லமை அந்த 72 பேர் மத்தியில் என்னதுன்னா மிக வல்லமையோடு செயல்படுகின்றது. ஆக இந்த வல்லமை இந்த சீடர்களுக்கு செயல்படுவதை கண்டு, ஆவியானவர் இவர்கள் மத்தியிலே செயலாற்றுவதை கண்டு என்ன செய்கிறார் அப்படின்னா, இயேசு மகிழ்ச்சியால் அங்கே பேர் வகை அடைகிறார் என்று நற்செய்தியில் நாம் வந்து வாசிக்கின்றோம். அப்போ இதனுடைய பின்புலம் என்ன, இந்த இயேசுவினுடைய சீடர்கள் யார், இந்த 72 பேர் யார், இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, இவங்க எல்லாமே அதாவது ஒரு முறையான பயிற்சி பெற்றவங்களா, நிச்சயமாக இவங்கெல்லாம் முறையான பயிற்சி பெற்றவங்களாக இருந்திருக்க முடியாது. ஒரு குறைந்த அந்த 3 வருடத்தில் அந்த 3 வருடத்து அந்த அனுபவத்தில் இயேசுடைய பணி வாழ்வை, இயேசுவினுடைய வாழ்வை அவர்கள் வந்து உற்று நோக்குகிறாங்க. அப்போ இயேசுவின் இருந்த அதிகாரம் இவர்களுக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னா, அங்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆவியானவருடைய வல்லமையை, ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தங்களையே தயாரிக்கக்கூடியவர்களாக, அவர்கள் தங்களுடைய இதயத்தை திறந்தவர்களாக அந்த 72 பேரும் அவங்க வந்து இருக்கிறாங்க. அப்போ இயேசுவினுடைய சீடர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே இயேசுவுக்கு என்ன அப்படின்னா, பரவாயில்ல, இந்த படிக்காத மக்கள், சாமானியர்கள், இவர்கள் மத்தியில் ஆவியானுடைய வல்லமை செயலாற்றியதை கண்டு இங்கே இயேசு வந்து ஒரு மகிழ்ச்சி அடைகிறார். அப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரலாம், அப்போ ஆவியானுடைய வல்லமையை இயேசு வந்து கேள்விக்கு உட்படுத்துகிறாரா, அல்லது வந்து சந்தேகிக்கிறாரா என்கிற ஒரு மனநிலை அல்லது ஒரு சிந்தனை நம்ம எல்லாத்துக்குமே வரலாம். நிச்சயமாக ஆவியானவருடைய வல்லமையை, ஆவியானவருடைய ஆற்றலை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேள்விக்கு உட்படுத்தலை, மாறாக இவர்கள்ட்ட ஆவியானவர் செயலாற்றி இருக்கிறார் என்பதைத்தான் இங்கே இயேசுவினுடைய ஒரு பார்வையாக நாம் வந்து பார்க்க வேண்டும். நட்சத்திரங்களை தொடர்ந்து நாம் வந்து பார்க்கின்ற பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஒரு குழந்தையினுடைய ஒரு மனநிலையை இந்த இயேசுவினுடைய சீடர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி ஒரு குழந்தைக்கு பராமரிப்பு தேவையோ அதே போல் இன்னும் இயேசுவினுடைய சீடர்களுக்கு அந்த பராமரிப்பு தேவையாக இருக்கிறது. இந்த இயேசுவினுடைய பராமரிப்பு தேவைப்படுகிற இந்த காலகட்டத்தில் அங்கே ஆவியானவருடைய வல்லமை இவர்களுக்குள்ளே செயலாற்றுகிறது. பாருங்கள், இந்த ஞானிகள் அறிஞர்கள், இந்த ஞானிகள் அவருடைய வாழ்வு எப்படி இருக்கும், அவர்கள் எதை இந்த உலகத்தை எப்படி அவர்கள் கணிப்பார்கள், இந்த உலகத்தின் குற்றிய இந்த உலகத்தை குறித்த ஒரு விசாலமான பார்வை அவர்களுக்கு இருக்கும். கடவுள் யார், கடவுளுடைய தன்மை என்ன, கடவுளுடைய பண்பு என்ன, அவர் எப்போது வெளிப்படுத்துவார், எங்கு வெளிப்படுத்துவார் என்பதையெல்லாம் அவர்கள் ஆய்ந்து அறிந்தவர்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலே ஆவியானவருடைய வல்லமை செயலாற்றவில்லை, ஆவியானவர் செயல்படலை. மாறாக யார் மத்தியில் ஆவியானவர் செயல்பட்டிருக்கிறார்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த குழந்தைகள் மனநிலையோடு இருக்கக்கூடிய சீடர்கள் மத்தியில் ஆவியானவர் அங்கு செயலாற்றி இருக்கிறார். அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கு ஒரு விதமான மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய அன்றாட அலுவல்களில் குறிப்பாக பள்ளிகளில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பள்ளிகளில் அதாவது கொஞ்சம் அறிவு கொன்றி படிக்க முடியாத இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு அந்த ஆசிரியர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சிரத்தை எடுத்து அவருக்கு குறிய அந்த கல்வியை அறிவை அவங்க கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அந்த மாணவன் தேர்வை எதிர்கொண்டு நல்ல முறையில் ஒரு மதிப்பெண்களை பெற்று ஒரு வளமான வாழ்க்கை அமைத்து கொள்கின்ற பொழுது ஒரு ஆசிரியருக்கு வரும் பாருங்கள் ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட மனநிலைத்தான் இயேசுவினுடைய அந்த வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடியதாக இன்று நற்செய்தியினுடைய ஒரு பின்புலத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த பகுதி, இந்த தூய ஆவியானவர் செயலாற்றியது, அது இயேசுவினுடைய சீடர்களுக்கு ஒரு முன்சுவை, ஒரு முன்னோட்டம் அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்க்கலாம். என்ன ஒரு முன்னோட்டம், நம்ம இயேசு இறக்கின்றார், இறந்த பிறகு அவர்கள் எப்படி ஆவியானவரால் வந்து பல்வேறு விதமான வல்ல செயல்களை வந்து அவங்க செஞ்சாங்க அப்படின்னு நம்ம திருத்துதர் பணிகள் புத்தகத்தில் நிறைய உதாரணங்களை நாம் வந்து காட்ட முடியும். எங்கள் இடத்துல வந்து பொண்ணோ பொருளோ இல்லை, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சொல்கிறோம் எழுந்து நட என்று பல்வேறு விதமான அற்புதங்களை இயேசுவினுடைய சீடர்கள் வந்து செய்கிறாங்க. இதெல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் ஆவியானவரால் இயக்கப்படுகிறார்கள், ஆவியின் வல்லமையை பெற்றவர்களாக இங்கு இயேசுவினுடைய சீடர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் இது ஒரு முன்னோட்டமாக அல்லது ஒரு முன்சுவையாக இயேசுவினுடைய சீடர்களுக்கு இருக்கின்றது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14, 15, 16 இந்த பகுதிகளெல்லாம் நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, தூய ஆவியானோட வருகை, தூய ஆவியானோட செயல்பாடுகள் இதெல்லாம் நமக்கு வந்து எடுத்துரைக்கின்றன. அதிலும் குறிப்பாக யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தை 26 இவ்வாறு வாசிக்கிறோம் பாருங்களேன், தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார், அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார், அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் என்று யோவான் நற்செய்தியாளர் மிக அழகாக கூறுகிறார். இந்த இயேசுவினுடைய இந்த சீடர்கள் என்ன செய்கிறாங்க, இயேசுவுக்கு சான்று பகர்றாங்க. எப்படி சான்று பகர்றாங்க, இயேசு தன்னுடைய சீடர்களை வந்து பணிக்கு அனுப்புகின்றார், ஊர் ஊராக தெரு தெருவாக அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு ஆவியானவர் வல்லமையை கொடுக்கின்றார். அப்போ அந்த ஆவியானவர் வல்லமையை அவங்க பெற்றுக்கொண்டதுனால தான் அங்கே என்ன நடக்குது, அவர்கள் ஆவியானவருக்கும் இயேசுவுக்கும் சான்று பகர்கிறார்கள். நான் அதனால தான் சொன்னேன், இந்த நற்செய்தி அது அவர்கள் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு சீடர்கள் செய்யக்கூடிய வல்ல செயல்கள் அல்லது ஆவியால் அவர்கள் எப்படி இயக்கப்படுகிறார்கள் என்பதற்கு ஒரு முன்னோட்டமாக, ஒரு முன் சுவை அனுபவமாக அது வந்து இருக்கிறது. ஆகவே இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, நாம் எப்படிப்பட்டவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், புத்திசாலியாக இருக்கலாம், திறமை வாய்ந்தவர்களாக இருக்கலாம், நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஆவியானவர் என் மத்தியில் அல்லது என்னுள்ளே செயலாற்ற நான் அனுமதிக்க வேண்டும். நற்செய்தியினுடைய இறுதி பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. பாருங்கள், இறைவாக்கினர்கள் காண விரும்புகிறாங்க. என்ன இறைவாக்கினர்கள்? அவர் எதர் மீது அதிகாரம் கொண்டிருக்கிறார்கள்? கடவுளுடைய வார்த்தை மீது அவர்கள் வந்து அதிகாரம் கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். கடவுளுடைய வார்த்தை இவர்களுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிறது அல்லது புறப்படுகிறது. அவர்களுக்கு இந்த ஒரு வெளிப்பாடு கிடைக்கல, இந்த அபிஷேகம் அல்லது இந்த ஒரு ஞானம் அல்லது ஒரு வல்ல செயல் அவர்களுக்கு வந்து கிடைக்கல. அதுபோல் அரசர்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஒரு நாட்டை ஆளக்கூடியவங்க, ஒரு சமூகத்தில் ஒரு உன்னதமான பொறுப்பை அவர்கள் வந்து வகிக்கக்கூடியவங்க, அவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை காணக்கூடிய அந்த பேரு ஒரு சிறப்பு அவர்களுக்கு கிடைக்கல. அப்போ இந்த பகுதிகள்லாம் நமக்கு எதை சுட்டி காட்டக்கூடியது என்ன அப்படின்னா, நாம் அரசனாக இருக்கலாம் அல்லது வந்து இறைவாக்கினராக இருக்கலாம் அல்லது குருவானவராக இருக்கலாம் அல்லது வந்து ஆயராக இருக்கலாம் அல்லது திருச்சபையில் பல்வேறு உயர்மட்ட பதவிகளில் நாம் வந்து பொறுப்புகளை வகிக்கலாம். யார் வேண்டுமானாலும் நாம் இருக்கலாம், அல்லது திறமை வாய்ந்தவர்களாக, அறிவாளிகளாக அல்லது அதிகாரம் படைத்தவர்களாக நாம் இருக்கலாம். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நாம் செய்ய வேண்டியது தூய ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம், அந்த ஆவியானவர் என்ன செய்யணும் அப்படின்னா நம்முள் செயலாற்ற அனுமதிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் என்ன, இன்றைக்கு குருக்களை விட அல்லது அருட்கண்ணீர்களை விட ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களை விட சாதாரண சாமானிய மக்கள் அவங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் ஆவியானவரால் ஆவியின் வல்லமையை பெறக்கூடியவர்களாக, இயேசுவுக்கு சாட்சியம் பகிரக்கூடிய ஒரு வல்லமையுள்ள பிள்ளைகளாக சீடர்களாக விளங்குவதை நாம் வந்து பார்க்குறோம். பாருங்கள், இணையதளங்களில் பார்க்குறோம், நிறைய நற்செய்தியாளர்கள் வந்து இருக்கிறாங்க. அவர் ஆவியால் உந்தப்பட்டவர்கள், ஆவியின் வல்லமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கு என்கிற அருளடையாளம் வழியாக, உறுதிப்பூசல் என்கிற அருளடையாளம் வழியாக, ஆவியின் வல்லமையால், கனிகளால், கொடைகளால், வரங்களால் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். ஆனால் குருவானவராக இருந்தால் மட்டும் ஆவின் வல்லமை செயல்பட முடியுமா? நிச்சயமாக முடியாது. குருவானவராக இருந்தாலும் அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஆவியின் வல்லமையை அல்லது ஆவியானவர் செயலாற்ற நாம் அனுமதிக்க வேண்டும். படிக்காதவங்க, ஒரு சாமானியர், அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு மிகுந்த ஞானத்தோடு கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிறாங்க. எண்ணற்ற பேர் இதுக்கு வந்து சாட்சிகளாக இருக்கிறாங்க. அவர்கள் செய்வது என்ன? ஒன்றே ஒன்று தான் செய்கிறாங்க, அவங்க ஆவியானவரை தங்களுடைய உள்ளத்தில் அனுமதிக்கிறார்கள், செயலாற்ற அனுமதிக்கிறாங்க. அதனால தான் கடவுள் அவர்கள் வழியாக வெளிப்படுகிறார், அவர்கள் வழியாக வல்ல செயல்களையும் அற்புதங்களையும் நமக்கு செய்கின்றார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய மையமான சிந்தனை, ஆவியானவரை என்னுள் செயலாற்ற நான் அனுமதிக்கிறேனா? நம்ம வந்து கடவுளுடைய பிள்ளைகள் யார் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை, விளக்கங்களை நம்ம விவிலியத்தில் நாம் வந்து பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக ரோமேயர் எழுதிய புத்தகம் அதிகாரம் 8 இறை வார்த்தை 14 வந்து பவுலுடையார் மிக அழகாக கடவுளுடைய பிள்ளைகள் யார் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்று கூறுகிறார். ஆம் என்பிற்குரியவர்களே, நாம் எப்பொழுது கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிறோமோ அல்லது எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வந்து மாறுகின்றோம், கடவுளுக்கு சாட்சியம் பகிர்கின்றோம். அதனால் இந்த திருப்பலியில் எப்படி இயேசுவினுடைய சீடர்கள் ஒரு சாமானியர்கள், பெரிய மிகப்பெரிய படித்தவர், பெரிய படிப்பெல்லாம் படித்தவர்கள் அல்ல, அவர்கள் சாமானியர்கள், மீன் பிடித்தவர்கள், அன்றாடம் காய்ச்சிகள். ஆனால் கடவுள் அவர்களை பயன்படுத்துகிறார். அவர்களும் கடவுளுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு தங்களையே தயார் செய்திருந்தார்கள், அங்கு ஆவியானவர் வல்லமை செயல்பட அனுமதித்தார்கள். ஆகவே இன்றைய நாளில் நீங்களும் நானும் இயேசுவினுடைய சீடர்களைப் போல அங்கு என்ன செய்ய வேண்டும்? அங்கு ஆவியானவரை நம்முள் அனுமதிக்க, செயலாற்ற அனுமதிக்க வேண்டும். ஆகவே இந்த திருப்பலியில் அனைவரும் பக்தியோடு நம்மையே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இது நாங்கள் திருமுழுக்களே உறுதிப்பூசல் என்கிற அருளடையாளம் வழியாக, கிறித்தம் என்கிற அருளடையாளம் வழியாக நாங்கள் ஆவியானவருடைய வல்லமையை, அபிஷேகத்தை பெற்றிருக்கின்றோம். ஆண்டவரே, இது ஏதோ ஒரு முறை நடந்த நிகழ்வு அல்ல, அது விபத்து அல்ல, மாறாக நாங்கள் திட்டமிட்டு ஆவியானவரை நாங்கள் தகுந்த தயாரிப்போடு பெற்றிருக்கின்றோம். அந்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் என்னுள் செயல்பட ஆண்டவரே எனக்கு தேவையான அந்த மன வலிமையை தாரும். அந்த ஆவியானவர் என்னுள் செயல்பட எனக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான காரணிகளையும் என்னிடமிருந்து எடுத்தெறியும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நம்மையே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம்.